There's a family Bible on the table. Its pages worn and hard to read. But the family Bible on the table will ever be my key to memory. At the end of day.
Thanks for listening to this Bible study on the book of Song of Solomon. இது உன்னத பாட்டு புஸ்தகத்தை குறித்த ஒரு வேத
ஆய்வு.
வணக்கம் இரு இசைநேயர்களே, இன்னைக்கு நாம சாலமோனின் உன்னத பாட்டு என்ற இந்த புஸ்தகத்தை ஒரு சிறிய ஆய்வு செய்ய இருக்கிறோம். உன்னத பாட்டு என்ற புஸ்தகம் சிறிதே கஷ்டமான ஒரு புஸ்தகம். இன்னும் கேட்டால் ரொம்பவே கஷ்டமான ஒரு புஸ்தகம் படிக்கிறதுக்கு, புரிஞ்சுக்கிறதுக்கு. அதிகமாக இதை நாம் இதை குறித்து கேள்விப்படுகிறதில்லை. நம்ம ஏதோ சாரோனின் ரோஜா, லிலி புஷ்பம், பரிமள தைலம் இந்த மாதிரி சில வார்த்தைகள் மட்டும் நாம் கேள்விப்படுவோம் பாடல்களில் இருக்கும். மற்றபடி அதிகமாக பேசப்படாத, அதிகமாக ஆராயப்படாத ஒரு புஸ்தகம். அதிகமாக சபைகளில் பேசுவதில்லை, அதிகமாக இதை பற்றி நமக்கு தெரியறதில்லை. இது ஒரு கஷ்டமான புஸ்தகம் சொல்லி நம்ம அநேக வேளைகளில் ஒதுக்கி விடுகிற ஒரு புஸ்தகமாக இருக்குது. அதனால தான் இதை நான் தெரிந்து கொண்டேன். ஏன்னா இது வந்து அப்படி இருக்கிற ஒரு புஸ்தகத்தை நாம் தெரிந்து கொள்ள முயற்சி செய்யணும் அப்படின்னு நான் நினச்சதுனால தான் இதை இன்றைக்கி நான் நம்ம செய்யணும்னு சொல்லி நான் டிசைட் பண்ணேன். அதோட சிலர் எனக்கு மெயில் பண்ணியும் கேட்டிருந்தீங்க, சாங் ஆஃப் சாங்ஸ் வந்து பண்ணணும்னு எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னீங்க. அதனால் உங்களோட சேர்ந்து நானும் இந்த புஸ்தகத்தை சற்றே புரிந்து கொள்ள முயற்சி செய்ய போகிறேன். இது எனக்கு நல்லா தெரியும், நான் பைபிள் ஸ்கூலில் படிச்சிருக்கேன் அப்படின்லாம் இல்லை, எனக்கும் தெரியாது. நானும் இப்போது இந்த வேத ஆராய்ச்சிக்காக அதிகமாக இதை நான் கொஞ்சம் ஆழ்ந்து படிக்கிறதுனால இப்போ தான் நானும் உங்களோட சேர்ந்து இதை கற்றுக்க போகிறேன். அதனால் நான் சொல்லுகிறவைகள் எல்லாம் சரி, இதுதான் கரெக்ட் அப்படின்ற அர்த்தம் இல்லை. என்னோட சேர்ந்து நீங்களும் படிக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிந்தால் கடவுள் வெளிப்படுத்தலாம், அதையும் எனக்கு தெரியப்படுத்தலாம், நாம் அதையும் குறித்து கூட விவாதிக்கலாம். சரி, இந்த புஸ்தகம் சாலமோன் ராஜாவினால் எழுதப்பட்டது. ஒருவேளை நமக்கு எல்லாம் இது பரவலாக தெரியும். முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலேயே சாலமோன் பாடின உன்னத பாட்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த புஸ்தகத்தில் 8 அதிகாரங்கள் உள்ளன, 117 வசனங்கள் உள்ளன. இது ஒரு கவிதை புஸ்தகம் என்று சொல்லலாம். இட் இஸ் ஒன் ஆஃப் த போயட்டிக் புக்ஸ். மற்ற புஸ்தகங்கள் யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி போன்ற மற்ற கவிதைத்துவமான புஸ்தகங்கள் அவற்றோடு கூட இந்த உன்னத பாட்டும் ஒரு அப்படி ஒரு புஸ்தகம். உன்னத பாட்டு என்றால் பாடல்களிலே சிறந்த பாடல், த மோஸ்ட் ஒண்டர்ஃபுல் ஆஃப் சாங்ஸ் அப்படின்ற ஒரு அர்த்தம் உண்டு. இட் இஸ் ரியலி அ ஒண்டர்ஃபுல் சாங். இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் லவ் போயம் அப்படி கூட சொல்லலாம். ஒரு அன்பை பற்றின ஒரு கவிதை என்று கூட சொல்லலாம். இந்த புஸ்தகம் அதிகமாக ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள அன்பை குறித்து அதிகமாக சொல்லுகிறதுனாலே இது ஒரு கொஞ்சம் கஷ்டமான ஒரு காரியம், அதாவது ஒரு டெலிகேட்டான ஒரு விஷயம் பேசுறதுக்கு இல்லையா. இட் மேக்ஸ் அஸ் அ பிட் ஸ்குவர்மி டு டாக் அபவுட் சாங் ஆஃப் சாங்ஸ் பிகாஸ் இட் டிஸ்கிரைப்ஸ் தி லவ் பிட்வீன் அ மேன் அண்ட் அ வுமன் அண்ட் இட் இஸ் நாட் சம்திங் தட்ஸ் டிஸ்கஸ்ட் வெரி ஓப்பன்லி, பர்டிகுலர்லி இன் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் அவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப். இன் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் த பைபிள் வி டோன்ட் டென்ட் டு relate these things. So, அதனால கொஞ்சம் கஷ்டமானதுதான். பட் வித் காட்ஸ் ஹெல்ப் வி வில் ட்ரை அண்ட் ஸ்டடி திஸ் புக். கடவுளுடைய கிருபையினாலும் அவருடைய உதவியோடு, பரிசுத்தாவியாரோட உதவியோடு இதை நாம் படிக்க முயற்சி செய்யலாம். நமக்கு புரிஞ்சிக்க முடியறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சாலமோன் எழுதும் போது இதை வந்து ஒரு, அதாவது ஒரு மனுஷனுக்கும் மனுஷிக்கும், ஒரு ஹியூமன் மேனுக்கும் உமனுக்கும் உள்ள அன்பை குறித்து எழுதினார். அதனால இது சொல்றது வந்து மனுஷர்களுக்குள்ள இருக்கிற ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குள்ள அன்பை குறித்து இருக்கிறது என்றாலும் இதை வந்து தேவன் வேதத்தில் வைத்திருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா. ஸோ அது வந்து அதை என்ன என்பதை புரிந்து கொள்வதுதான் நம்மளுடைய நோக்கம். அதோட அதை புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை, அதை நம்மளுடைய இன்றைய வாழ்க்கைக்கு எப்படி அதை நாம் அதை ஸ்வீகரித்து கொள்ளலாம், ஹவு டு அப்ளை இட் டு டுடேஸ் லைஃப், திஸ் இஸ் டு அவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப், டு அவர் ரிலேஷன்ஷிப் வித் காட், திஸ் இஸ் தி பர்பஸ் ஆஃப் ட்ரைங் டு ஸ்டடி திஸ் புக். கடவுள் வந்து இந்த வேதத்தில் வைத்திருக்கிற எல்லா புஸ்தகத்துக்குமே அர்த்தம் இது சாரி நோக்கம் என்னன்னால் அதை அதிலிருந்து நாம் எதை அறிந்து கொள்ளலாம், அதை எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பயன்படுத்தலாம், இதுதான் எல்லா புஸ்தகங்களுடைய நோக்கம். அங்கு எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு கதை ஒவ்வொரு பர்சனை பற்றின எல்லாமே எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வசனத்துக்கும் நோக்கம் நாம் அதை அதிலிருந்து தெரிந்து கொள்வதுதான் இல்லையா. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த புஸ்தகத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் உண்டு, அதை நாம் இன்று அறிந்து கொள்ள ட்ரை பண்ண போகிறோம். அப்படிதான் பால் சொல்றார் இல்லையா, கிறிஸ்துவனுடைய அன்பை குறித்து சபைக்கு சபையின் மேல் தேவன் வைத்துள்ள அன்பை திருமணம் மூலமாக அதை விளக்குகிறார். அதே போல இதிலிருந்தும் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களை இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள முயற்சி செய்ய போகிறோம். இது ஏற்கனவே சொன்னேன், இது 8 அதிகாரங்கள் 117 வசனங்கள் இருக்கு. அதனால ஒரே நாள் இதை நாம செய்ய போறதில்ல, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இதை வில் ட்ரை அண்ட் டூ திஸ் ஆஸ் குவிக்லி ஆஸ் வி கேன், பட் வி டோன்ட் கோன் டு பி ஏபிள் டு ஃபினிஷ் இட் இன் ஒன் சிட்டிங், தட்ஸ் ஃபார் ஷுவர். சரி, இந்த புஸ்தகத்தை புரிந்து கொள்வதற்கு பலவிதமான அப்ரோச்சஸ் இருக்கு. தெர் ஆர் வேரியஸ் அப்ரோச்சஸ் டு அண்டர்ஸ்டாண்டிங் திஸ் புக். ஒன் இஸ் அன் அலகோரிக்கல் இன்டர்பிரேஷன் அண்ட் தி அதர் இஸ் அ லிட்ரல் இன்டர்பிரேஷன். தீஸ் ஆர் தி மெயின் டூ அப்ரோச்சஸ். தெர் ஆர் அதர் அப்ரோச்சஸ் பட் ஐ எம் நாட் கோயிங் இன் டு தோஸ். இதை இரண்டு விதமான வகைகளிலே இதை புரிந்து கொள்ளுகிறார்கள். ஒன்று, இதை ஒரு அது இருக்கிற வண்ணமாகவே ஒரு கதையைப் போல படித்து புரிந்து கொள்வது ஒரு முறை. இன்னொரு முறை என்னவென்றால், இதை ஒரு மறைப்பொருளாக தெரிந்து கொள்வது. அதாவது இதன் ஊடாக இதன் அடியில் இருக்கிற மறைப்பொருள் என்ன, இதன் பின்புலத்தில் உள்ள மறைப்பொருள் என்ன என்பதை புரிந்து கொள்வது. இதில் இருக்கிற சொல்லப்பட்ட காரியங்கள் எதை உண்மையில் குறிக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு சாலமோன் ராஜா என்று இதில் சொல்லப்பட்டாலும் அது யாரை குறிக்கிறது, இதில் சொல்லப்பட்ட அந்த ஸ்திரீ சூலமித்தி என்கிற அந்த பெண் யாரை குறிக்கிறது, அது இன்றைக்கு நமக்கு என்னவாக எப்படி இருக்கிறது, எப்படி அப்ளை ஆகுது, இதுதான் வந்து நம்ம திஸ் இஸ் கால் தி அலகோரிக்கல் அப்ரோச். இதுதான் வந்து அலகோரிக்கல் அப்ரோச்னு சொல்ற விதம். இதை அப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறை இது. அதாவது ஜீசஸ் நம்ம பார்க்குறோம் நிறைய இடத்துல அவர் வந்து பேரபிள்ஸ் மூலமாக நிறைய காரியங்களை சொல்லியிருக்காரு இல்லையா. பேரபிள்னா வந்து உவமை, உவமைகளின் மூலமாக அநேக காரியங்களை சொல்லியிருக்கார். ஆனால் அலகரிங்கிறது இட்ஸ் அது வந்து மறைப்பொருள். ஒரு இடத்துல ஒரு வசனத்துலேயே அவர் உவமைகளினாலும் மறைப்பொருள்களினாலும் நிறைய விஷயங்கள் நமக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கு இல்லையா. ஸோ அதில் வந்து இது வந்து அலகு மறைப்பொருள், பேரபிள் வந்து உவமை. பேரபிள்ங்கிறது எப்படின்னா அதை புரிந்து கொள்வது கொஞ்சம் ஈஸி. ஏன்னா அது வந்து அது ஜஸ்ட் உவமைப்படுத்தியிருக்கும். ஒரு காரியம் சொல்லப்படும், அதனுடைய அது வந்து வேற ஏதோ ஒன்றத்துக்கு உவமைப்படுத்தப்படும், ஒப்பிடப்படும். இட் வுட் பி ஈக்குவேட்டட் டு சம்திங் எல்ஸ். ஸோ பேரபிள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ஈஸி. ஆனால் அலகரி வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அலகரின்றது நான் சொன்னேன் ஏற்கனவே மறைப்பொருள்னு அர்த்தம். ஸோ ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் உண்டு. அதனால் அதை கரெக்டாக நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். இதை பற்றி பலவிதமான கருத்துகள் இருக்குது இந்த அலகோரிக்கல் அப்ரோச்சை பற்றி. எது கரெக்டு, எது சரியான அப்ரோச், எது தவறான அப்ரோச்சுன்றது வந்து அவங்கவுங்க தான் டிசைட் பண்ணிக்கணும். என்னை பொறுத்தவரைக்கும் நான் நினைக்கிறேன் என்னோடய பர்சனலி வந்து அலகோரிக்கல் அப்ரோச் எனக்கு பிடிக்குது. ஏன்னு சொன்னால், ஐ எம் ஈகர் டு நோ வாட் காட் வாண்ட்ஸ் டு டீச் மீ த்ரூ திஸ் வண்டர்ஃபுல் புக். இப்போ இதை வெறும் படிக்கிறதுனால எனக்கு அப்படியே பல விஷயங்கள் புரியுது இல்லைன்னு நான் சொல்ல, ஆனால் அதன் அடியில் இருக்கக்கூடிய இன்னும் ஆழமான காரியங்களை தெரிந்து கொள்ள நான் மிகவும் ஆவலாக இருக்கிறேன். அதனால் எனக்கு வந்து அலகோரிக்கல் அப்ரோச் எனக்கு அதை தான் நான் வந்து அடாப்ட் பண்ணுறேன். ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் தெர் ஆர் குட்ஸ் அண்ட் பேட்ஸ் வித் போத் தி அப்ரோச்சஸ். இப்போது அப்படியே வரும் சில பேர் நினைக்கக்கூடும் வேதத்தில் இருக்கிறத அப்படியே படித்தா அதில் வந்து டேஞ்சர் இல்லை. அதாவது பலரும் வந்து தங்களுக்கு இஷ்டப்பட்டபடி அதை ஓமைப்படுத்துறதுனால தங்களுக்கு இஷ்டமான விதத்தில் அதில் மறைப்புள் இருப்பதாக புரிந்து கொள்வதனாலே பல பிரச்சனைகள் வருகிறது என்று சிலர் சொல்லக்கூடும். இப்போ லிட்ரரி அப்ரோச்சில் எந்த பிரச்சனை, லிட்ரரி அப்ரோச்சில் எந்த டேஞ்சரும் இல்லை, எந்த அபாயமும் இல்லை. ஏன்னா அதில் இருக்கிறத அப்படியே புரிஞ்சுக்கிறோம். ஆனால் லிட்ரரி அப்ரோச்சில் என்னென்னா மறைப்பொருளாக ஒருவேளை தேவன் வச்சிருக்கக்கூடிய காரியங்களை நம்ம ஒருவேளை மிஸ் பண்ணிடுவோம்னு நான் நினைக்கிறேன். அதே போல் அலகோரிக்கல் அப்ரோச்சில் வந்து ஒருவேளை மறைப்பொருளாக இருக்கிற காரியங்களை அநேக விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் பல பேர் வந்து அதை பல்வேறு விதங்களில் இன்டர்பிரட் பண்ணக்கூடும். அது வந்து தவறான காரியங்களை நம்மளுடைய புரிதலுக்கு கொண்டு வந்து விடக்கூடும். அதை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அலகோரிக்கல் அப்ரோச் இஸ் லைக் என்ன சொல்றது, இட்ஸ் வெரி டிஃபிகல்ட், இட்ஸ் அ சேலஞ்ச். ஸோ வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் தட் வி டோன்ட் ஓவர் டூ இட். ரொம்ப எல்லாத்தையும் இன்டர்பிரட் பண்ணி 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 ஒருவேளை இல்லாத விஷயங்களை கூட இருக்கிறதா நம்ம நினைச்சுக்க கூடாது. ஸோ அதுதான் அலகோரிக்கல் அப்ரோச் உடைய டேஞ்சர். ஸோ நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனால் பர்சனலி நான் அலகோரிக்கல் அப்ரோச் கரெக்ட்னு தான் நினைக்கிறேன். ஏன் சொன்னா, வேதத்துல வந்து சொல்ல அப்படி, அதாவது அலகோரிக்கல் அப்ரோச்சே கூடாது, மறைப்பொருள் என்று ஒன்றும் இல்லை அப்படி நம்ம நினைக்க கூடாது. நம்ம நினைச்சோம்னா அப்படி பார்த்தா பழைய ஏற்பாடே வந்து இன்றைக்கு அர்த்தமில்லாததாக பிரயோஜனம் இல்லாததாக போயிடும் இல்லையா. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட எந்த பல காரியங்களும் இன்றைக்கு செய்யப்படுறதில்லை. ஆனால் ஏன் அதை இன்னும் நம்ம படிக்கிறோம், ஏன் அதை இன்னும் நாம் புரிந்து கொள்ள ட்ரை பண்றோம்? உதாரணத்துக்கு இப்போ ஆலயம், அதில் இருக்கப்பட்ட மேஜை, அந்த சமூகத்து அப்பம், எண்ணெய், விளக்கு, இப்படி நிறைய காரியங்கள் இருக்கு இல்லையா. மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம் இப்படி எல்லாம் இருக்கு, ஆசாரியர்கள் எல்லாம் இருக்கு. அதற்கெல்லாம் நான் வந்து புதிய ஏற்பாட்டு காலத்துல பல எது அது அதற்கு ஒப்பானது இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பல விஷயங்களை வச்சிருக்கோம். ஃபார் இன்ஸ்டன்ஸ், தூப வர்க்கம்னா அது நம்மளுடைய துதிக்கு சமானமா நினைக்கிறோம். எண்ணெயை வந்து ஆவியானவருக்கு ஈக்குவேட் பண்றோம், தண்ணீரை ஆவியானவருக்கு ஈக்குவேட் பண்றோம், அப்பத்தை வந்து நம்முடைய ஆவிக்குரிய மன்னாவுக்கு, வேதத்துக்கு, வேத வார்த்தைக்கு ஈக்குவேட் பண்றோம். அப்ப இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பண்ணும் போது ஏன் சாங் ஆஃப் சாங்ஸை மட்டும் பண்ணக்கூடாது? இன்னொரு ஒரு காரியம் நம்ம பார்க்கும்போது, பவுல் அவரே வந்து கலாத்தியர் 4:24 படிக்கும்போது சீன ஆகார பத்தியும் சாராள பத்தியும் வந்து இதே மாதிரி ஒரு அலகோரிக்கலா ஒரு காரியம் சொல்லுகிறத நான் பார்க்கிறோம். உங்களுக்கு நேரம் இருந்தால் கலாத்தியர் 4:24 போய் படித்து பாருங்கள். அதாவது ஆகார் பழைய ஏற்பாடு, அடிமைத்தனத்துக்குள்ளாக பிள்ளை பெறுகிறது, சாராள் புதிய ஏற்பாடு அப்படின்ற சொல்லி அவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். ஸோ எதுக்கு இதை சொல்றேன்னா, பவுல் கூட இந்த அப்ரோச்சை பண்ணியிருக்கார். இந்த அணுகுமுறையை பவுலும் கூட தெரிந்து கொண்டு இருக்கிறார். அதனால இது தவறு இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம ஜாக்கிரதையா பண்ணணும். நான் எப்பொழுதும் சொல்வது உண்டு, எல்லாத்துக்குமே நம்மளுடைய நோக்கம் தான் முக்கியமான காரியம். எதுக்காக நம்ம இதை செய்யறோம், இதை நம்ம இதனால நம்ம நமக்கு ஒரு கெயினுக்காகவோ இல்லை யாருக்காகவும் இதை போய் இதை சொல்லி கொடுக்கறதுக்கு இல்லை வேற எந்த வித பர்சனல் கெயினுக்காகவும் இல்லை, உண்மையா தேவன் என்ன சொல்றாருன்னு தெரிந்து கொள்ளுகிற உண்மையான ஆவலில் நாம் இதை செய்கிறோம் என்றால் நிச்சயமாக தேவனும் நமக்கு உதவி செய்வார், வெளிச்சம் காட்டுவார் என்பதில் எனக்கு சந்தேகம் இல்லை. சரி, ஒன்லி திங் இஸ் நம்ம இப்படி பண்ணும்போது நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும் என்னன்னா, நமக்கு தேவன் வெளிப்படுத்தினதை போல பலருக்கு பல விதமாக வெளிப்படுத்திருக்கலாம். நமக்கு சொல்லப்பட்டது தான் வந்து இதுதான் கரெக்டு, இட் இஸ் ரிட்டன் இன் ஸ்டோன் நம்ம நினைக்கக்கூடாது. மற்றவர்கள் சொல்லக்கூடிய காரியங்கள் இருக்கிற நன்மையானவைகளை நாம் தெரிந்து கொள்வதில் தவறில்லை. சரி, இந்த புஸ்தகத்தின் சாராம்சத்தை நான் சுருக்கமாக சொல்கிறேன், அதாவது இதனுடைய செய்தியை நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். தி சிம்பிள் மெசேஜ் ஆஃப் த புக் ஆஃப் சாங் ஆஃப் சாங்ஸ் இஸ் திஸ், தேவன் நம்மை நேசிக்கிறார், அவருடைய அன்பு மாறுவதில்லை, நாம் அவருக்கு எப்பொழுதும் உண்மையாக இருக்கிறது இல்லை, பல வேளைகளில் நாம் உண்மை இல்லாதவர்களாக அல்லது சுயநலமிக்கவர்களாக இருக்கிறோம், பல வேளைகளில் நாம் அவருக்கு கீழ்ப்படுவதில்லை. ஆனால் தேவன் அவரை நாம் இன்னும் அதிகமாக நம்ப வேண்டும் என்று, அதிகமாக விசுவாசிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். கடைசியில் நாம் அவரை உண்மையாக அவருக்கு கீழ்ப்படுகிறோம், அவருக்கு நாம் பூரணமானவர்களாக, பூரணமான என்ன சொல்றது, we shall be perfect for him. இதுதான் இந்த புத்தகத்துடைய மெசேஜ்னு சொல்லலாம். சரி, இந்த புத்தகத்தில் சில கேரக்டர்ஸ் இருக்காங்க. முக்கியமான கேரக்டர்ஸ் வந்து இந்த ஸ்திரீ, இந்த உமன் அண்ட் அந்த ராஜா வந்து ராஜா கிங் சாலமன். இந்த உமனுடைய, இந்த ஸ்திரீயுடைய பெயர் எங்கேயும் சொல்லப்படவில்லை, சூலமித்தி என்று மட்டும் சொல்லப்படுகிறது. சூலமித்தி என்பதற்கு சூலம் என்கிற ஊரை சேர்ந்தவள், சூலமைட் மீன்ஸ் the person from the town of Shulam, அப்படி என்று அர்த்தம் கொள்ளலாம். இவங்க தான் இந்த இதோடைய மெயின் கேரக்டர்ஸ். இன்னும் மற்றும் உள்ள கேரக்டர்ஸ், இந்த சூலமித்தியுடைய தாய், பிரதர்ஸ், அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து மற்ற கேரக்டர்ஸ். சரி, இது இன்னும் இந்த கதையை சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். சாலமோனுக்கு ஒரு வினியாடு இருந்தது, ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது எப்ராஹிம் தேசத்திலே. இதை வந்து நாம் 8:11 பார்க்குறோம், 8:11 பார்க்கிறோம். அதாவது எருசலேமிலிருந்து வடக்கே 50 மைல் தூரத்தில் ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. அதை அவன் குத்தகைக்காரர்களுக்கு விட்டான். அந்த குத்தகைக்காரர்கள் யாருனா, ஒரு அம்மா, ரெண்டு பிள்ளைகள், ரெண்டு பெண் பிள்ளைகள், ரெண்டு ஆண் பிள்ளைகள், ரெண்டு பெண் பிள்ளைகள். அதில் ஒருத்தி தான் இந்த சூலமித்தியாள். அவளுக்கு ஒரு தங்கையும் இருக்கா, அந்த ரெண்டு பிரதர்ஸ் இருக்காங்க. அந்த பிரதர்ஸ் ஒருவேளை அவளுடைய சொந்த சகோதரர்களா இல்லாம ஹாஃப் பிரதர்ஸா இருந்திருக்கலாம், ஸ்டெப் பிரதர்ஸா இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு தட்ஸ் அ லைக்லிஹுட். அப்புறம் இவ வந்து த ஷூலமைட் வாஸ் த சிண்ட்ரலா ஆஃப் த ஃபேமிலி. நம்ம சிண்ட்ரலா புஸ்தகத்துல படித்திருக்கிறது, கதையில படித்திருக்கிறது போல அவள் ஒரு சிண்ட்ரலாவை போல இந்த குடும்பத்தில் இருந்திருக்க கூடும். அவளை ஏன்னா அவளை அவளுடைய பிரதர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தி திராட்சை தோட்டத்துல வேலை செய்ய வைக்கிறாங்க. அதை அவள் வந்து 1:7 சொல்லுகிறா, 1:7 சொல்றான், அந்த திராட்சை தோட்டத்தில் என் தாயின் பிள்ளைகள் என் மேல் கோபமா இருந்து என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவல்காரியாக வைத்தார்கள்னு சொல்லுகிறத பாக்குறோம். ஸோ அவளை ரொம்ப வேலை செய்ய வச்சாங்க. அது மட்டும் இல்ல, அவ வந்து நரிகள் பிடிக்கிறதுக்கான டிராப்ஸ் இது பண்றது, லே பண்றது, அப்புறம் இந்த வைன்ஸ் எல்லாம் ப்ரூன் பண்றது, இந்த திராட்சை செடிகள் கொடியெல்லாம் சரி பண்ணுவது போன்ற காரியங்களே அதிகமாக அவள் வேலை செஞ்சான்றத பாக்குறோம். மட்டுமல்ல, அவள் மந்தை மேய்த்தாள் என்பதையும் பாக்குறோம். நம்ம 2:15 அவள் மந்தை மேய்த்ததை பாக்குறோம், சாரி நரிகளை பிடித்ததை பார்க்கிறோம். 1:8 மந்தை மேய்த்ததை பார்க்கிறோம். இவ இப்படி அதிகமாக வெளியில எல்லாம் பண்ணதுனால, வெளியில எல்லாம் வந்து ரொம்ப வேலை செஞ்சதுனால அவ வெயில் அதிகமாக பட்டு அவ கருப்பா இருக்கிறத பாக்குறோம். ஒரு நாள் வந்து ஒரு புதுசா யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர், ஒரு வழிபோக்கர் அந்த திராட்சை தோட்டத்துக்கு வர்றார். அது வந்து ஆக்சுவலா வந்து சாலமன். அவர் வந்து ராஜா வந்து மாறு வேஷத்தில், தன் ராஜாவை போல வராமல் ஒரு மேய்ப்பனை போல வருகிறதை பார்க்கிறோம். அந்த ராஜா, அந்த மேய்ப்பனை போல வேஷம் போட்டிருந்த அந்த ராஜா, அந்த புதுசா வந்த அந்த மனிதன், இந்த மனிதனுக்கு இந்த பெண் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனா அவளுக்கோ தன்னுடைய தான் பார்க்க அழகா இல்ல, தான் பார்க்க கருப்பா இருக்கும், சாரி அழகா இல்ல கருப்பா இருக்கும்ன்றது பத்தின ஒரு மன கஷ்டம் அவளுக்கு. அதுதான் அவள் சொல்ற, நான் கருப்பா இருக்கிறேன் என்று 1:6 சொல்கிறதை பாக்குறோம். அவ வந்து அவளுக்கு இவர் ராஜான்னு தெரியாது, அவர் ஒரு மேய்ப்பனை நினைத்து அவருடைய மந்தையை குறித்து கேட்கிறதை பாக்குறோம். ஆனா அவன் அதுக்கு சரியான பதில் சொல்லல, மந்தையை குறித்து சரியான பதில் சொல்லல. ஏன்னா அவர் உண்மையில மேய்ப்பன் கிடையாது, அது அவளுக்கு தெரியாதானா. ஆனா அவர் வந்து அவள்கிட்ட நல்ல அருமையா அன்பான வார்த்தைகளை பேசி அவளுக்கு நல்ல என்ன சொல்ற விலை உயர்ந்த பொருட்களை கொடுப்பதாக அவளுக்கு வாக்கு பண்ணுகிறதை பாக்குறோம். He won her heart and he left with the promise that he would return someday. அவளை அவர் கவர்ந்து அவளுக்கு வாக்கு பண்ணி போகிறார், நான் ஒரு நாள் திரும்பவும் வருவேன் என்று சொல்லிட்டு போகிறார். அவர் போன பிறகு அவள் இரவிலே அவரை குறித்து கனவு காண்கிறாள், சில வேளைகளில் பக்கத்தில் இருப்பது போல நினைக்கிறாள். கடைசியாக அவர் ஒரு நாள் வந்து ராஜாவுடைய எல்லா ராஜாவின் வேஷத்திலேயே வந்து ராஜாவை போலவே வந்து அவளை தன்னுடைய மனைவியாக எடுத்துக்கொள்கிறதை பார்க்கிறோம். இதுதான் இதனுடைய இந்த என்ன சுருக்கமாக இந்த கதை சுருக்கம் இந்த புஸ்தகத்துக்கு இதுதான். பட் வந்து இதுல இருக்கிற வசனங்களிலிருந்து நாம் கத்துக்க வேண்டிய விஷயங்கள் அநேகம் இருக்கு. அதுதான் கொஞ்சம் வந்து கன்ஃபியூசிங் ஆயிடுது. ஏன் சொன்னா இவங்க வந்து ஒவ்வொரு வசனமும் யார் பேசுறாங்கன்னு சொல்றது கிடையாது. அதாவது இட் சேஞ்சஸ் அப்ரப்டி. இப்ப திடீர்னு இந்த சுலமதி பேசின்னு இருக்கும் போது சடனா வந்து அந்த நேசர் பேசுவது போல இருக்கும், சடனா வந்து அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் பேசுவது போல இருக்கும், அவளுடைய பிரதர்ஸ் பேசுவது போல இருக்கும். ஸோ நமக்கு வந்து எது யாருன்னு நமக்கு அந்த கண்டினியூட்டி இல்லாதனால இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். ஸோ வி ஜஸ்ட் ஹாவ் டு கீப் ஃபாலோயிங் இந்த ஒரு நமக்கு ஓரளவு யார் யார் இதுல இருக்கிற கேரக்டர்ஸ் தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் நமக்கு இட் மைட் பி ஈஸியர் டு ஃபாலோ தி கான்வர்சேஷன், ஃபாலோ தி த்ரெட் ஆஃப் தி ஸ்டோரி. சரி, இப்போ சாரி 1:1 நாம் பார்த்தோம் சாலமோன் பாடின உன்னத பாட்டு. ஸோ அதுதான் இவர் தான் எழுதினவர் என்று தெரிகிறது. இப்போ இதில் 1:1 கொஞ்சம் வசன வசனமாக கொஞ்சம் பார்ப்போம், முடிந்த வரைக்கும் பார்ப்போம். அதன் பிறகு அடுத்த முறையில் நாம் மற்ற வசனங்களை பார்ப்போம். 2-4 வரையில் உள்ள வசனங்களில் இந்த ஸ்ரீ சூலமித்தி அதிகமாக இந்த இவரை பார்த்து நேசரை பார்த்த சந்தோஷத்தில் என் நேசர் தன் வாயின் முத்தால் முத்தமிடுவாராக, உமது நேசம் திராட்சை ரசத்தை பார்க்கிலும் இன்பமானது, உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள், உமது நாமம் ஊற்றுண்ட பரிமளமாக இருக்கிறது, ஆகையால் கண்ணியர் உமை நேசிக்கிறார்கள், என்னை இழுத்து கொள்ளும் உமக்கு பின்னே ஓடி வருவோம். ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார், நாங்கள் உமக்குள் களி கூர்ந்து மகிழ்வோம், திராட்சை ரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம், உத்தமர்கள் உமை நேசிக்கிறார்கள் என்ற இந்த 3 வசனங்கள். இதை சொல்லுகிறதை பார்க்குறோம். அதாவது அவள் அந்த அன்பினால அதிகமாக அவள் என்ன சொல்றது, ஷீ இஸ் எக்ஸைட்டட் பிகாஸ் ஆஃப் திஸ் லவ், பிகாஸ் ஷீ திங்ஸ் ஷீ இஸ் நாட் ஷுவர் பட் ஷீ திங்ஸ் ஹீ லவ்ஸ் ஹிம். ஆனால் இவள் வந்து ஒரு முதிர்ச்சி உள்ள ஒரு அன்பு இல்லை. அதாவது இது வந்து இவளுக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒருத்தர், அவரோட வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அவளுக்கு தேவையா இருக்கு, அந்த அன்புக்காக அவள் ஆசைப்படுறா. ஆனா அவளுக்கு வந்து தனக்கு இது இதனாலே பெரிய பொறுப்புகள் இருக்குன்றதுலாம் அவளுக்கு இன்னும் தெரியல. அவ இன்னும் ஷீ ஸ்டில் குவைட் யங், இம்மெச்சுவர். நாம் கூட கிறிஸ்தவர்களா மாறின உடனே நாம் வந்து நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் உடனடியா முதிர்ச்சி அடைஞ்சிரும்னு சொல்ல முடியாது இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமா தான் ஆகும். நமக்கு தெரியும் காட் ரொம்ப வண்டர்ஃபுல்லானவர், ரொம்ப அற்புதமான அதிசயமான அவருடைய அன்புக்காக நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறோம், நம்ம அவர் தெரிந்து கொண்டு இருக்கிறான்னு சொல்லி ரொம்ப நம்ம எக்ஸைட் ஆகிறோம். ஆனால் நாம் இன்னும் அவருக்கு ஊழியம் செய்கிற அளவுக்கு, அவருக்கு பிரயோஜனப்படுகிற அளவுக்கு இன்னும் நாம் முதிர்ச்சி அடையலை இல்லையா. அவர் வந்து ஆனால் கடவுள் வந்து நாம் இன்னும் முதிர்ச்சி அடையணும்னு சொல்லி விரும்புகிறார். இதுதான் இந்த வசனங்கள்லேருந்து நாம் தெரிந்து கொள்கிற காரியங்கள். அவள் வந்து எப்படி, அவள் வந்து அந்த நேசரை குறித்து அவளுக்கு எப்படி சந்தோஷம் இருந்ததோ அப்படிதான் நமக்கும் தேவனிடத்தில் வந்த உடனே தட் இஸ் தி கைண்ட் ஆஃப் ஜாய் தட் வி ஆல்சோ ஃபீல். மற்றவர்களும் வந்து சொல்ல, நான்காம் வசனத்தில் மற்றவர்களும் ஆமாம் அவர் வந்து நல்லவர், ஹீஸ் அ வண்டர்ஃபுல் மேன் அப்படின்னு சொல்றதை பார்க்குறோம். அண்ட் தே ஆல்சோ வாண்ட் இஸ் லவ், எல்லாருக்குமே அவருடைய அன்பு தேவையா இருக்கிறது, எல்லாரும் அந்த அன்புக்கு ஆசைப்படுகிறார்கள். இந்த 5-6 வசனங்களில் தான் அவள் நான் கருப்பா இருக்கிறேன் என்று சொல்லுகிறத பார்க்குறோம். அவள் வந்து தான் வந்து ஒரு இவரை தான் ஒரு அதாவது ஒரு ராஜாவை திருமணம் பண்ணி கொள்கிற அளவுக்கு தான் அழகில்லை அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறத பார்க்குறோம். அவ ஒரு வெளியில வேலை செய்கிற ஒரு சாதாரண மனுஷியை போல இருக்கிறாள். அதனால அவர் நினைக்கிற சாலமோனுக்கு ஒரு வேலை என்னை பிடிக்காம போயிடும். ஆனால் அவளுடைய பயம் தேவையற்றது. ஏன்னா சாலமோன் வந்து அழகா வெள்ளை அதாவது கருப்பா இல்லாம நல்ல வெள்ளையா இருக்கிற, ஆனா வேலையே செய்யாத மனைவியை தெரியல. அவர் ஒரு ராஜாவா இருக்கிறதுனால அவருக்கு அவர் கூட நின்று வேலை செய்கிற, அவருடைய பொறுப்புகளை அவரோடு கூட ஷேர் பண்ணிக்கிற ஒரு மனைவியை தான் அவர் தேடுகிறார். அதனால அவ இப்படியெல்லாம் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அது வந்து அவருக்கு சந்தோஷமா தான் இருக்கும். ஸோ அதனால அது அவளுக்கு தெரியல, ஷீஸ் worried that she is not good enough for him, but he is actually happy. Her fears are unfounded. கடவுள் வந்து நாம் சோம்பலாக இருப்பதை கடவுள் விரும்பவில்லை, பொறுப்புள்ளவர்களாக இருப்பதை தான் பார்க்குறாரு. அப்போதான் நாம் அவருக்கு பிரயோஜனப்பட முடியும். நாம் எஜமானுடைய வேலைக்கென்று ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரங்களாக நாம் எப்பொழுதும் இருக்கணும்னா தேவன் நம்மிடத்தில் நாம் வந்து சோம்பலாக இருக்கதை அல்ல, அதிக வேலை செய்கிறவர்களாக இருப்பதை தான் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாமும் அவருக்கு சந்தோஷமாக வேலை செய்வோம் இல்லையா. நாமளும் வந்து we'll gladly work for him. ஓகே, 7-ஆம் வசனத்தில் அவர் கேட்குறா, எப்போ நான் உண்மை பார்க்க முடியும். ஏன்னா தூரக்கேந்து அவரை பார்க்கறதுல ஷி வாண்ட்ஸ் டு பி வித் ஹிம். அதே போலதான் நாம கூட வி வாண்ட் டு ஸ்பெண்ட் டைம் வித் காட், ஆர் வி ஷுட் வாண்ட் டு ஸ்பெண்ட் டைம் வித் காட். மற்ற அநேக நன்மையான காரியங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் நம் தேவனோடு இருக்கிற அந்த நேரம் தான் உன்னதமானது இல்லையா. அதே போலதான் இந்த சூலமித்தியும் அவரோடு இருக்கணும்ன்றதுக்காக நீர் எங்கே இருக்கிறீர் என்று சொல்லி அவள் கேட்கிறார். அதற்கு 8-ஆம் வசனத்தில் சாலமோன் பதில் கொடுக்கிறார். அவர் தான் வந்து மந்தையை மேய்க்கிறவர் என்பதை போல அவள்கிட்ட சொல்றாலும் அவர் உண்மையில ராஜா. அவருடைய வேலை வந்து தன்னுடைய ஜனங்களை பார்த்துக்கிறது, தன்னுடைய ஜனங்களை மேய்க்கிறதுன்னு கூட சொல்லலாம். அதனால அவர் வந்து நீ வந்து வந்து பார் என்று சொல்லி அவளை சொல்லுகிறார். நீ வந்து என்னோட கூட வந்து வேலை செய்யுங்க என்று சொல்லி அவளை அழைக்கிறதை நாம் பார்க்குறோம். அப்படிதான் தேவனும் நம்மிடத்தில் எதிர்பார்க்குறோம். அவர் நம்மிடத்தில் ஒரு மேய்ப்பனாக கிறிஸ்து வந்தாலும் அவர் உண்மையில் ராஜா. இந்த சாலமோனை நாம் கிறிஸ்துவுக்கு ஒப்பிடலாம், சூலமித்தியை இஸ்ரவேலுக்கு, சபைக்கு, நமக்கு ஒப்பிடலாம். அவர் ராஜாதி ராஜாவாக இருந்த போதிலும் ஒரு சாதாரண மனுஷனாக நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பனாக வந்து தன் ஜீவனுக்காக ஆடுகளுக்காக ஜீவனையும் கொடுத்தவராக வந்தார். இந்த சாலமோன் ராஜா சர்வ மகிமை உள்ள எல்லா ராஜாக்களிலும் மேலான ராஜா தான். ஆனாலும் ஒரு சாதாரண மனுஷனை போல, ஒரு மேய்ப்பனை போல வந்து இந்த பெண்ணை கவர்ந்ததை பார்க்குறோம் நம்ம. அதை நாம் அப்படி புரிந்து கொள்ளலாம். இந்த 9 வசனத்தில் பார்க்கிறோம், இந்த ரதத்தை குறித்து சொல்லுகிறத பார்க்கிறோம். 10 மற்றும் 11 வசனங்களில் தான் தன்னுடைய அழகில் தான் அழகில்லைன்றது குறித்து அவள் சொன்னதுக்கு பதிலாக அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதாவது இந்த ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் சொல்லும் போது, அதாவது அவைகள் அதிகமாக கடின உழைப்பு உள்ளவைகள் அப்படிங்கறத அவளுக்கு சொல்லுகிறத பார்க்கிறோம். அதாவது அந்த குதிரைகள் எங்கு அவர் போனாலும் அவனை அழைத்து செல்கிறவைகளாக இருக்கிறது. அது எதுக்கு அவர் ஒருவேளை அவள்கிட்ட சொல்றனா, நீ ராணியாகும் போது சும்மா உட்கார்ந்துருக்கலாம் நீ நினைக்காத, உனக்கு வந்து வேலை இருக்கு, நீ வந்து இந்த தேசத்தை நான் ஆளும்போது என் கூட சேர்ந்து எனக்கு உதவி செய்யும் பொறுப்பு உனக்கு இருக்குது என்பதை அவளுக்கு உணர்த்தவே அதை சொல்லியிருக்க கூடும். 10-11 வசனங்களில் அவளுடைய அழகை குறித்து அவளுக்கு அஷ்யூர் பண்ணுகிறத பார்க்குறோம். உன்னை இன்னும் நீ அழகாக இருக்க உதவி செய்வேன் என்று சொல்லுகிறத பார்க்குறோம். இது வந்து நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, நம்முடைய உள்ளான இருதயத்தின் நிலைமையை குறித்து சொல்லப்பட்டதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது நாம் ஒருவேளை பல வேளைகள் நாம் சொல்லுவோம், ஐ எம் நாட் குட் இனஃப் ஃபார் காட். பல வேளைகள் தேவன் நம்ம எதுக்காக அழைக்கும் போது கூட, ஐயோ நான் எனக்கு வராது, மோசே சொன்னது போல திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்று சொன்னது போல நாம் சொல்லக்கூடும். ஆனால் தேவன் நம்மை கருப்பானவர்களாக அழகில்லாதவர்களாக பார்க்கல. தேவன் நம்மால் அவருடைய ராஜ்யத்தை எப்படி, அவருக்கு ராஜ்யத்தின் பொறுப்புகளை நாம் எப்படி அவருக்காக நாம் செய்ய முடியும் என்கிறதை மட்டும்தான் நம்ம இடத்தில் பார்க்க போறார். அதனால அவர் வந்து மனுஷர் பார்க்கிற விதமாக பார்க்கறதில்லை. 12-14 வரையில் உள்ள வசனங்கள் இந்த வந்து ஒரு விருந்தை குறித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். இல்லை சாரி, மன்னிக்கவும், 2-4 வந்து ஒரு விருந்தை குறித்து சொல்கிறது. ஆனால் அது இந்த 12 ஆரம்பித்து விட்டது. 12-17 வரையில் உள்ள வார்த்தைகளில், 12-14 வரையில் உள்ள அந்த வசனங்களில் ஒரு தோட்டத்தை மற்றும் பூக்கள், மருதோன்றி பூங்கொத்து போன்ற பல காரியங்களை சொல்கிறத பார்க்குறோம். அவைகள் எல்லாமே இந்த, அதாவது இதெல்லாம் ஒரு ஸ்பெஷல், சாரி, அதாவது ஒரு வனாந்திரத்தில் இவைகள் காண கிடைக்காத விஷயங்கள். ஆகையினால இந்த பூங்கொத்து ஒரு விசேஷமான, இட்ஸ் அ ஸ்பெஷல் கிஃப்ட். த பர்ஃப்யூம்ஸ் ஆர் ஆல்சோ ஸ்பெஷல் கிஃப்ட்ஸ் அண்ட் த உமன் வில் கீப் தம் நெக்ஸ்ட் டு ஹர் ஹார்ட். இவைகள் எல்லாம் வந்து சாதாரணமாக வனாந்திரத்தில் கிடைக்கக்கூடிய காரியங்கள் அல்ல. அவைகளை அவைகளை வந்து சாலமோன் அவளுக்கு சொல்லுகிறதை பார்க்குறோம். நீ இப்படிப்பட்டவைகள் என்று சொல்லுகிறதை பார்க்குறோம். ஒருவேளை நம்முடைய வனாந்திரமான இந்த வாழ்க்கையில் கூட அநேக பச்சையான காரியங்கள், அநேக சந்தோஷம் தரக்கூடிய காரியங்கள் சில வேளைகள் இல்லாமல் போகலாம், பூக்கள் இல்லாமல் போகலாம். ஆனாலும் தேவன் அவைகளை நமக்கு வாக்கு பண்ணுகிறார், அவைகளை நமக்கு கொடுக்கிறார். உண்மையில் நம்முடைய வனாந்திர வாழ்க்கையில் தேவன் நமக்கு அநேக நல்ல விஷயங்களை கொடுக்கிறார். இந்த உலக பிரகாரமாக பார்க்கும்போது ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை வனாந்திரத்தை போல இருந்தாலும், தேவன் நம்மோடு கூட இருந்து அந்த வனாந்திர வாழ்க்கையிலும் நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தருகிறார் என்பது மிகவும் நன்றியோடு நாம் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். 15-17 வரையில் உள்ள வசனங்கள் ஒரு சந்தோஷமான ஒரு உரையாடல், ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷமான ஒரு உரையாடலாக இருக்கிறது. ஒருவர் டிஸ்கிரைப் பண்ணுகிறதாக இருக்கிறது. இது ஏற்கனவே சொன்னது போல தேவன் நம்மை எப்படி பார்க்கிறார், நாம் தேவனுக்கு என்னவாக இருக்கிறோம், நமக்கு தேவன் என்னவாக இருக்கிறார் என்பதை ஒருவாறாக ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுகிற, ஒரு டிஸ்கிரைப் பண்ணுகிற ஒரு கான்வர்சேஷனாக இருக்கிறது. இதோடு 1 முடிந்து விட்டது. நாம் 2 அடுத்த முறையில் பார்ப்போம். ஒருவேளை இதில் உங்களுக்கு புரியாத ஏதாவது விஷயங்கள் இருந்தால் நீங்கள் நோட் பண்ணி எனக்கு கேட்கலாம். உங்களுக்கே ஏதாவது தெரிஞ்சாலும், நான் ஏதாவது தவறாக சொல்லியிருந்தாலும் தயவுப்பண்ணி எனக்கு சொல்லுங்கள். நம்ம சேர்ந்து இதை வந்து நாம் வி கேன் ட்ரை அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். மீண்டும் உங்களை அடுத்த முறையில் சந்திக்கிறேன்.
Thanks for listening to this Bible study on the book of Song of Solomon. இது உன்னத பாட்டு புஸ்தகத்தை குறித்த ஒரு வேத ஆய்வு.